நல்லோர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது நல்லார்துளும் வெண்ணெய் நல்லோர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதீபதையே கூடி கூடி உன்னடியார் கூடி கூடி உன்னடியார் கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் தளிப்பாரா கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாரா வாடி வாடி வழியத்தே வாடி வாடி வழியத்தேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஓடி ஓடி உடையாயோடு ஓடி ஓடி உடையாயோடு கலந்துள்ளுருயி ஆடியாடி ஆனந்தம் அதுவேயாக அருள்கலந்தே ஆடியாடி ஆனந்தம் அதுவேயாக அருள்கலந்தே சிற்றம்பலம் அருட்கடலாகிய பாலகுசாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே சைவ சமய நெறி என்கின்ற இந்த நூலிலே நிர்வாண தீட்சை தீட்சை செய்ய வேண்டிய காலங்கள் ஆகியவை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். தீட்சை என்பது சிவாகமத்தில் இருக்கப்பட்ட பொருள் என்பது தீட்சை என்றால் ஆகமத்திலே சொல்லப்பட்ட பொருள் சிவபெருமான் சேர்த்து வைத்த பொருள் சிவபெருமான் சேர்த்து வைத்த பொருள் தான் சிவாகமத்திலே சொல்லப்படுகிற தீட்சை. இப்போ நம்முடைய தந்தையார் பாட்டனார் சேர்த்து வைத்த பொருள் என்று சொன்னார். அந்த பொருளை எப்படி நாம் பாதுகாக்க வேணும் என்று அறிவுடையவன் காத்து வைப்பான் பார்த்து வைப்பான். அறிவு இல்லாதவன் என்ன பண்ணுவான் என்றால் அந்த பொருளை தீய வழியிலே வேறு கட்ட வழிகளிலே செலவு செய்துவிடுவான். அப்படி இருக்கிறவனையும் பார்க்கிறோம் இப்படி இருக்கிறவனையும் பார்க்கிறோம். தந்தையார் பாட்டனார் சேர்த்து வைத்த பொருளை அதை நன்றாக பாதுகாப்பதோடல்லாமல் தானும் பொருளை சேர்க்கிறான். அப்படி சேர்த்து வைத்த பொருளை வீண்வரையமாக ஆக்குகிறவனும் நிறைய இருக்கிறான். அதுபோல நமக்கெல்லாம் தந்தையாக விளங்குகின்ற பரமேஸ்வரன் சேர்த்து வைத்த பொருள்தான் சிவாகமத்திலே சொல்லப்பட்ட தீட்சை என்கின்ற பொருள். அது சிவாகம பொருள் என்றே பெயர், சிவாகம பொருள் என்றே பெயர். அதனாலதான் அருணகிரிநாதர் உபதேச மந்திர பொருள்னு சொன்னார். இப்ப பொருள் என்றால் அதுல இருக்கிற ஒரு ஈடுபாடு அக்கறை இதுல இருக்கிறது இல்லை நமக்கு. பொருளிலே உள்ள பிரியமும் அதிலே வைத்திருக்கிற பற்றும் இதிலே வருவதில்லை. அது காரணம் என்னன்னா இந்த பொருளுடைய அருமை தெரியாமையினால. அதனாலே சிவாகமத்திலே சொல்லப்பட்ட பொருளை அந்த சிவாகமத்தை பயின்ற ஆச்சாரியன் அந்த பொருளை யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கப்படாது என்பதை நன்றாக ஆசிரியன் உணர்ந்து கொள்ளவர். சிவாகம பொருள் வந்து சுவாமி கொடுத்தது, சிவபெருமான் கொடுத்தது. கொடுத்த பொருளை அதை நல்ல வழியிலே நல்லவர்களுக்கு கொடுப்பது உத்தமம், தீயவர்களுக்கு கொடுப்பது தீது. அதனால இதை யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கப்படாது என்று எண்ணி அந்த பொருளை தர வேணும். அப்படி யாருக்கு தர வேணும் யாருக்கு தரக்கூடாது என்பதுதான் பக்குவ அபக்குவர்களை பார்த்து. பக்குவ அபக்குவர்களை பார்த்து பக்குவர் பக்குவாபக்குவர் அபக்குவர் என்று மூன்று வகை. பக்குவர் வேறு, பக்குவாபக்குவர் அபக்குவர் என்று மூன்று வகையாக பக்தர்களிலே இருப்பார்கள். பக்தர்களிலேயே பக்குவர் பக்குவாபக்குவர் பக்குவாபக்குவர் அபக்குவர். பக்குவர் என்று சொன்னால் அந்த பொருளினுடைய அருமையும் தேகம் நிலையாமை செல்வ நிலையாமை இளமை நிலையாமையையும் உணர்ந்து திருவருளை பெற வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு சிவனருளை பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு, வேட்கை என்ன விளங்குதா, வேட்கையோடு தாகத்தோடு விரும்பி வந்து அதை பெற்று அதை நன்றாக காப்பாற்றி அந்த பொருளாலே அவனும் பயனடைவது மற்றவர்களையும் பயனடைய செய்வான். பக்குவம் பக்குவாபக்குவர் என்று சொன்னால் விரும்பி வருவான், பெற்றுக் கொள்வான். அருளிலே நாட்டம் இருக்காது, பொருளிலே நாட்டத்தோடு இந்த சுவாமியை கும்பிட்டா என்ன கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு வருவான். அது சரியாக அந்த பொருளுடைய அருமையை தெரியாம விட்டும் விடுவான் செய்வான். அப்படி அபக்குவன் என்றால் அப்போது பக்தனை போல வந்து நடிப்பான், பிறகு அதாலே அபக்தனாயிருவான். பக்குவனை போல வருவான், பக்தனை போல வருவான், வணங்குவான். எல்லாரும் வாங்குறாங்களேன்னு வாங்குவான். இந்த பொருளுடைய அருமை தெரியாது, அதை வச்சு காப்பாத்துறதையும் கேட்டுக்க மாட்டான். வாங்கின ஒரு பாட அவனுக்கு தீய குணங்களும் உண்டாயிரும், அதையும் விட்டு விடுவான். இந்த மூணு வகையான பக்தர்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், மூணு வகையான பக்தர்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் இருக்கிறோம். இதை ஆசிரியன் திருவருள் ஞானத்தாலே உணர்ந்து அவனுடைய நடைமுறை பாவனைகளாலே அறிந்து அதை சிறிது காலம் தாமதித்து அவனை சோதித்து பார்த்து அவனுடைய பக்குவம் என்ன, கல்வி என்ன, இவன் எந்த நோக்கத்துக்காக எந்தெல்லாம் எண்ணி பார்த்து அவனுடைய தகுதியை அறிந்து அதன் பிறகு தீட்சையை தர வேண்டும். அப்படி தாராவிட்டால், சோதிக்காவிட்டால், பார்க்காவிட்டால் தான் கொடுத்த பொருளை அவன் வீணாக்கி விடுவான். அவன் வீணாக்குவதனாலே தனக்கும் கேடு, கொடுத்தவராகி தனக்கும் கேடு, வாங்கினவனுக்கும் கேடு. எந்த பொருளையும் ஆயாலே இதை இவனுக்கு தரலாமா என்று தான் பார்த்து தர முடியும். அப்படிப்பட்ட பொருள்களிலே உலக பொருளியலே இது வந்து ஞான சம்பந்தமான ஞான பொருள். தீட்சை என்றாலே ஞானம்தான். அதை வாங்கினவர் ஆளுக்கும் பல பேருக்கு இது புரியல, புரியாது, புரியல, புரிய வைக்கிறதும் இல்லை. ஆச்சாரியனும் ஆச்சாரியர்களே இப்ப ரொம்ப அங்கே போய் வாங்கிட்டு இங்க போய் வாங்கிட்டு கஷ்டமா தான் இருக்கு. கடையில் வாங்கின மாதிரி வாங்கிட்டு வந்து அதனாலே உலகத்தில் இருக்கின்ற பதவிகளிலே ஸ்தானங்களிலே இதுக்கு மேலே ஒரு ஸ்தானம் இல்லை என்று சொல்லப்படும்படியாக இருக்கின்ற ஒரு ஸ்தானம் ஆச்சாரிய ஸ்தானம் தான். அதுக்கு மேலே ஸ்தானமே கிடையாது, பதவியே கிடையாது, ஆச்சாரிய ஸ்தானம் தான். அந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஆச்சாரியன் ஆகம ஞானம், சிவாகம ஞானம், அதற்கு மேலே தன்னுடைய பூஷாபல தபஜபங்களாலே வந்த ஞானம், அதற்கு மேலே மேலே இருக்கின்ற தனக்கு மேலே இருக்கின்ற ஞானிகளுடைய உபதேசத்தை கேட்ட ஞானம், அதற்கு மேலே இயற்கையான யுக்தி அறிவு, இவைகள் எல்லாம் கூடி சாஸ்திரோத்தரங்களில் உள்ள ஞானம் இவைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாத்தான் இந்த தீட்சை என்கின்ற மந்திர பொருளை நன்றாக அதை வந்து பிரயோகம் பண்ண பயன்படுத்த தெரியும். இல்லையானால் கண்டபடி செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லாது. அதைத்தான் சொன்னாரு, ஆடகத்தால் அச்சத்தால் ஆர்வத்தால் ஆடகத்தால் மற்றும் உள்ள இச்சையினால் தீக்க இயற்றில் அப்படின்னாரு. அச்சத்தினாலேயோ பயந்துகிட்டோ அல்லது பணத்துக்காகவோ அல்லது விருப்பத்தினாலேயோ வேண்டியவனோ அப்படி தீக்கைய பண்ணினானால் இருவரும் நிறைய தெளிவு கொள்வார்கள் என்றார். இருவரும் என்றால் ஆசிரியனும் மாணவனும் நிறைய தெளிவு கொள்வார். ஆதலாலே அப்படி அபக்குவரை நீக்கி அன்பர்க்கு தீக்கையை செய்க என்று இதுல முடிக்கிறார். அதனால இந்த பக்குவா பக்குவம் பார்க்கறதுக்கு ஞானம் வேணும் ஆச்சாரியனுக்கு. இவன் எப்படிப்பட்டவன், பக்குவம் உடையவனா இல்லையான அதே ஆராய்ச்சி பண்றதுக்கான ஞானம் இருக்கணும். அதனாலே இது வந்து மிகப்பெரியதுதான். அது இன்னொன்னு என்னென்ன உலகி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டா என்ன தோணும்னா, எப்படியோ கூட்டம் சேர்ந்தா சரி, நமக்கு சிஷியர்கள் அதிகமாக வந்தா சரி, பொருள் வந்தா சரி என்கிற எண்ணம் வந்துடும். அதிகபட்சம் அப்படி வந்துடும். அந்த இடத்துல தான் சிந்திக்கணும், நிதானிக்கணும். ஆகையினாலே அதற்கு மேலே நிர்வாண தீட்சையை பற்றி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, சிவாகமத்திலே கர்மகாண்டத்துக்கு விசேஷ தீட்சை பெற்றோரும் ஞானகாண்டத்துக்கு நிர்வாண தீட்சை பெற்றோரும் அதிகாரிகள் ஆவார் உணர்கள். அதையால நிர்வாண தீட்சையை பண்ணி விட்டால் அதற்கு மேல அவனை விடப்படாது. யாரே தீட்சை பெற்றவனை விடப்படாது ஆசிரியர். நிர்வாண தீட்சை பண்ணி வச்சுட்டா அவன் விலகினா கூட ஆசிரியன் விடப்படாது. அவன் விலகி போனாலும் கூட ஆசிரியன் முயற்சி பண்ண வேணும், அவனை விடாது முயற்சி பண்ணி அவனுக்கு ஞான சாஸ்திரங்களை போதிக்க வேணும். ஏன்னா கொடுத்துருக்கிற பொருள் பெருசு. அதனாலே இந்த பொருளுடைய அருமை அறிந்து கொள்வதற்காக ஞான சாஸ்திரத்தை சாஸ்திர தீட்சையை பண்ண வேணும். பண்ணினா ஒரு மாசம் ரெண்டு மாசம் பண்ணிட்டா போதாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி விதிவுரை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, பூஜையில விருப்பம் வராது. பூஜையை அப்புறம் சமயம் போல விட்டுறும்படியாகவும் இருக்கும், விளங்குதா? சமயம் போல பண்ண முடியா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்ல பரவாயில்ல முடியலன்னு விட்டுறும்படியாகவும் இருக்கும். இது என்ன பண்றதுன்னா, இது இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய அருமையை சொல்லி பெருமையை சொல்லி விடாதே செய்ய, விடாதே செய்ய, விடாதே செய் என்று சொல்லி இது தூண்டிக்கொண்டே இருக்கும். இல்லையானால் என்ன, ஆன்மாக்கள் மறக்கும் மனத்தை உடையது. மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் ஒரு மான் திருந்தடிக்கள் பிழையாதவன் மறக்கும் இயல்பையுடையது. அதை எல்லாமே இப்ப பூஜை பண்ணின உடனே என்ன வந்துருது
அப்படிங்கிற கேள்வி.
ரெண்டு மணி நேரம் பூஜை பண்றமே, ஒன்றரை மணி நேரம் என்ன கேட்டு அவ்வளவு தேடி சிரமப்பட்டு மத்த வேலையெல்லாம் விட்டு புட்டு பண்றமே, பண்ண உடனே என்னப்பா வருது, என்ன வந்துச்சு? அது ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனையோ வருஷமாச்சு, என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, என்ன கிடைச்சது? ஒரு அர்த்தம் கிடைக்கணும். என்ன கிடைச்சது உலகத்துல? என்ன கிடைச்சது அவனுக்கு? எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. என்ன கிடைச்சது?
அந்த உண்மையானது கண்டிப்பா எல்லாம் கிடைக்கும்.
என்னது
உண்மையா? பக்தியோட இருக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன கிடைக்கிறது?
இல்லையா, பக்தியே இல்லாதவன் பூஜையே இல்லாதவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு எல்லாம் இருக்கு. நீ ரெண்டு மணி நேரம் எனக்கு மணி அடிச்சு கிடக்குறிய, என்ன கிடைச்சது? மணியும் செலவு பண்ணி, மணியையும் செலவு பண்ணி என்ன
கிடைச்சது?
அது யார கண்டான? அது
யாரு? அது அப்புறம்
தெரியுதா?
தெரியுதுங்க. அதை நாங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு அப்படின்னு
சொன்னேன். அது சொல்லக்கூடாத ரகசியம்
சொல்லி
போச்சு. இதெல்லாம் ரகசியம் சொல்லப்படாதுங்க, எங்களுக்கு கிடைச்சிருக்கிறத வெளியில சொல்லப்படாதுங்க. அப்படிப்பட்ட வாக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையே
அதுதான்,
உண்மையே அதுதான், உண்மையே அதுதான், அதுல சந்தேகமே இல்லை. மனித பிறவி கிடைத்தற்கரிதாயிருக்கிற பிறவியிலே கிடைத்தற்கு அரியதாயிருக்கிற பரம்பொருளை வழிபடவில்லையானால் அவன் நன்றி மறந்தவன், இழந்தவன், இழந்தவன். பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பராணடி வேணார். பெறுதற்கரிய பராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தார். அதனாலே உண்மையிலேயே வந்து விழித்துக் கொண்டோர் எல்லாம் பழித்துக் கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டாருன்னு. நாமதா விழித்துக் கொண்டவன், அவன் வந்து குரட்டை விட்டவன், விளங்குதா? அதனாலே இப்பொழுதே இந்த பிறவியிலே இப்போதே சிவபெருமானை போற்றி வழிபாடு செய்து திருவருளை சம்பாதித்துக் கொள்ளவில்லையானால் மருள் இருப்பின்னை மதிப்பாரார், மதியுட் கலங்கி மயங்கு. அதனாலே இது எதற்காக செய்வது என்று கேட்டால் அருளை சம்பாதிப்பதற்கு. அருள் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும் போது சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி சௌராணங்களை சிவனுள்ள கேட்கும் போதெல்லாம் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது, தெரியாது. இது வெளியிலே தெரியாதது தான். பொருள் தெரியும், அருள் தெரியாது. இதுக்கு மேல ஏதாவது பூஜை பண்றவன் ஒரு சித்து வேலை தெரிஞ்சான்னு வச்சுக்கோ, செஞ்சான்னு வச்சுக்கோ. இப்ப இங்க ஒரு 10 பேர் பூஜைக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு 5 பேராவது சித்து வேலை செய்யணும், செஞ்சா எல்லாரும் நம்பிடுவான். இந்த எலுமிச்சம் போல இந்த மல்லிகைப்பூ, இந்த ஒரு பூன்னு செங்கிலி அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்க, அது காரணம் ஒரு பூஜை பண்றதுனாலதேன்னு பேர் வரணும் நம்புவாங்க. ஆனால் இந்த திருவருளானது நம்ம என்ன செய்யும் என்று கேட்டால், தன்னிடத்திலே பக்தி பண்ண செய்து, தன்னை நினைக்க செய்து, தன்னை நினைக்க செய்து, தன்னிடத்திலே அன்பு உண்டாக செய்து, தன்னை வழிபட செய்து, அதன் மூலமாக இந்த ஆன்மாவுக்கு பிறவி இல்லாமல் செய்து, தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக அந்த திருவருள் இப்படி வேலை செய்து, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். விநாயகர் இரட்டை மணி மாலை, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். புன்னை வரசு மகள் சோலை வையன்னாரையூர்மையா அரசு மகள் அத்திமுகத்தான் என்பது நம்பியாண்டார் நம்பிகள். ஆகையினாலே கடவுளை நினைப்பது இருக்குதே, அது சிறந்த ஒரு பெரிய சாமர்த்தியமான வேலை. அது முறையாக ஆகம விதியிலே நினைக்கிற பாரு, இதை விட சாமர்த்தியமான வேலை. அதுக்கு மேல செருக்கு இல்லாமல் நினைக்கிற பாரு, அதை விட சாமர்த்தியமான வேலை. கடவுளை நினைப்பது சாமர்த்தியம், அதுக்கு மேல பொது நீக்கி தன்னை வல்லார்க்கின்றார் போல சிறப்பு முறையிலே சிவாகம நெறியிலே நின்று நினைக்கிறோம் பார், அது சாமர்த்தியம். அதுக்கு மேல செருக்கல்லாமல் அவரை புஜம்பார், அது சாமர்த்தியம். ஆகையினாலே இப்படி மனித பிறவியிலே செய்ய வேண்டிய செயல் எது என்று கேட்டால், மனவாக்கு காயங்களால அவனை வழிபாடு செய்வது. மானுட பிறவிதான் வகுத்தது மனவாக்காயத்து, ஆனிடத்து 5 மாடம் அரண்மணிக்காகவன், வானிடத்தவர் மண்மையில் வந்து அரந்தனை அச்சிப்பர், ஊனெடுத்து உடலும் மூகர் ஒன்றையும் உணராறந்து. உணவுக்கு மாத்திரம் பாடுபட்டு காலம் வந்தால் தீர்ந்து போவான். ஆகையினாலே இப்படி வழிபாடு, பூஷை, தீட்சை, இந்த சிவநிதி இவைகள் எல்லாம் ஒரு ஜென்மத்துக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இது முன்ன பிறவியில் செய்த தவத்தினாலே இது கிடைக்கிறது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னம் நீபூரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள். உனக்கு இப்ப நீ சிவனை பாடுகிறாய், பேசுகிறாய், வழிபாடு பண்ணுகிறாய் என்று சொன்னால், இது இந்த பிறவியில் செய்ததல்ல, முன்ன பிறவியிலே. முன்ன நீபூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்தரு வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடு, அதனாலே என்ன புண்ணியம் செய்தனர் என்று ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, சின்ன குழந்தை சொல்லுது, விளங்குற. ஆகையினாலே புண்ணியம் செய்தவனுக்கு புண்ணியத்திலே விருப்பம், பாவம் செய்தவனுக்கு பாவத்திலேயே விருப்பம். நீ கூட சொன்னேன், திருடனுக்கு ஒரு நாளைக்கு திருடல் என்ன அவனுக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு பாரு, எப்படியோ ஒரு வழியிலேயே நமக்கு இன்னைக்கு யோகம் இல்லாம போச்சு, கிடைக்காம போச்சு, ஏமாந்துட்டமே அப்படின்னு அவன் கவலைப்படுவான். புண்ணியவான் இன்னைக்கு ஏதாவது ஒரு புண்ணிய காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டோம் என்று கவலை இருக்கு இல்லையா? ஆகையினாலே பாவிக்கு பாவத்திலே விருப்பம், புண்ணியவானுக்கு புண்ணியத்திலே விருப்பம். அதனாலே அப்படி தீட்சை பெற்றால் அந்த தீட்சையினுடைய அருமையை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அந்த தீட்சைக்கு தகுந்தாற்போல நடந்து கொள்ள வேண்டும். அது ஆச்சாரியன் நடக்க வைக்கணும். ஆச்சாரியன் புள்ள பெத்தவ எப்படி அக்கறையா அந்த பிள்ளைய காப்பாத்துறாளோ அது மாதிரி இருக்கணும். பிள்ளைய போட்டுட்டு அவன் வாட்டலா என்ன கதியா அவன் பிள்ளை பிள்ளைய பெத்தவ அந்த பிள்ளைக்கு என்னென்ன செய்ய வேணுமோ, எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன சடங்குகளை செய்ய வேணுமோ, உணவு கொடுக்க வேணுமோ, மருந்து கொடுக்க வேணுமோ, தூங்க வைக்க வேணுமோ, என்ன பண்ணணுமோ, அந்த அக்கறை ஆச்சாரியனுக்கு இருக்கணும். நீ பண்ணி வச்சுக்கிட்டு நீ வாட்டில எப்படியோ போடா அப்படின்ட்டு போனா இவன் உருப்படியா மாட்டான். புள்ளதான் பச்சை புள்ளதாவே. காரணம் என்னவென்று கேட்டால் ஆச்சாரியன் தாய், ஆச்சாரியன் தாய், தீச்ச பெற்ற புள்ளகள், தீச்ச பெற்ற புள்ளகள் புள்ளகள் தான், புள்ளகள் சின்ன புள்ளகதான். தீட்சைன்னு இப்பதானே வாங்கி இருக்கிற அவனுக்கு என்ன தெரியும்? தீட்சையினுடைய அருமையோ, தீட்சையை சொல்லுகிற நூல்களோ, தீட்சை ஆச்சாரமோ என்ன தெரியும்? அதனாலே ஆச்சாரியன் ரொம்ப கண்ணும் கருத்துமா அதான் புள்ள பத்த வளப்போல இருக்கணும்னா வச்சுக்குவேன். தீர்ந்து வச்சு சுருக்கமா சொன்னான். இது மாதிரி அமைகிறது ஆச்சரியம் தான் விளங்குதா? ஆகவே இப்படி சிவாகமத்தை, சிவாகமத்திலே கர்மகாண்டத்துக்கு விசேஷ சிகிச்சை பெற்றோரும், ஞானகாண்டத்துக்கு நிர்வாண பேச்சு பெற்றோருமே அதிகாரிகள் ஆவார்கள். நிர்வாண திச்சை பெற்று விட்டால் ஞான சாஸ்திரங்களை படிக்கவும், பதிபசு பாதங்களை சொல்லுகின்ற சித்தாந்த சாஸ்திரங்களை படிக்கவும், கேட்கவும், கற்கவும், விளங்குதா? அது நிர்வாண திச்சை பெற்றவர்களுக்குத்தான் அந்த ஞானகாண்டத்துக்கு அதிகாரம். நிர்வாண பெற்றத்தான் அந்த பொருள் விளங்கும். அந்த நிர்வாண திச்சை ஒரு காலத்தில் இத்துணையருக்கு செய்யலாம் என்பது உணர்த்துகின்றார். ஒரு காலத்திலே நிர்வாண தீட்சை எத்தனை பேருக்கு செய்யலாம், நிர்வாண தீட்சை ஒரு காலத்திலே எத்தனை பேருக்கு செய்யலாம் என்று இதுல சொல்லுகிறாரு. ஒருவர்க்கே தீக்கை புரிக, நிர்வாண தீட்சை ஒருவருக்கே செய்யும். ஒரு காலத்துல ஒருத்தருக்கு தான் செய்யலாம். ஒருவர்க்கே தீக்கை புரிய ஒரு காலத்து இருவருக்கு ஆகும் என எண். ஒரு காலத்திலே ஒருத்தருக்கு தான் நிர்வாண திச்சையை பண்ணப்படும். ஏன் என்று கேட்டால் நிர்வாண திச்சையில் ஆச்சாரியனுக்கு கையும் வாயும் மனமும் ஓய்வு இருக்காது. கையும் வாயும் மனமும் ஓய்வு இருக்காது. கை செய்து கொண்டே இருக்கணும், மனம் நினைத்து கொண்டே இருக்கணும், வாய் மந்திரம் சொல்லி கொண்டே இருக்கணும், மூணுக்கும் ஓய்வே இருக்காது. அதற்கு மேலே அவனுக்கு ஆற்றல், அறிவு, ஞாபகம், ஞானம் எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் பயன்படுத்தி ஆகணும். விளங்குதா? அதனாலே ஒருத்தருக்கு செய்யறதா உத்தம். இரண்டு பேருக்கு செய்யும் போது மனம் வேறுபடும். வேற இவன் எப்படி ஆள், அவன் எப்படி ஆளு, இவன் எவ்வளவு பணம் தார, அவன் எவ்வளவு பணம் தார, அதற்கு மேலே இவனுடைய தன்மை என்ன, அவனுடைய தன்மை என்ன, இவனுக்கு செய்யறதா, அவனுக்கு செஞ்சதா, அவனுக்கு செய்து மறந்துடுறது, இப்படி எல்லாம் பல இதுகள் வந்துடும். அதனால ஒருத்தருக்கு தான் உத்தமமே. இரண்டு பேருக்கு செய்யலாம் என்று எண்ணு அப்படிங்கிறார். இரண்டு பேருக்கு செய்யலாம் என்று எண் அப்படின்னா மத்தியமம், செய்யப்படாது செய்யலாம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக ரெண்டு பேருக்கு செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டால் அப்ப ஜெயிச்சாக்கிறதையா செய்யும். ரெண்டு பேருக்கு அதுக்கு மேல அதிகாரமே இல்லை. எனக்கு நிர்வாணம் பண்ணும்போது மூணு பேத்துக்கு பண்ணாத கருவு நடேசம் இல்லை, தாலியாம்பட்டி திருமலிங்கம் இல்லை, எனக்கு மூணு பேத்துக்கு பண்ணாத. அப்ப சொன்னாரு ஒருத்தருக்கு தான் பண்ண வேணும், ரெண்டு பேத்துக்கு பண்ணலாம்னு சொல்லுது. இப்ப நான் மூணு பேத்துக்கு பண்றேன். ஏன் பண்றேன்னா சிவாச்சாரிய சுவாமியோட ஒரு நாள் மூணு பேத்துக்கு செஞ்சு வச்சா அதனால நான் செஞ்சேன். அவங்க குருநாதர் சிவாச்சாரிய சுவாமி மூன்று பேருக்கு ஒரு காலத்துல ஒரு நாள் செய்து வச்சாக அதனால நம்ம ஆச்சாரியன் செய்தானேன்னு சொல்லி நான் மூணு பேத்துக்கு வச்சேன். அதனால நிர்வாண செய்கிற ஒருத்தருக்கு தான் உத்தம். பணச்செலவு அதையோ இதையோ பார்த்து அப்படி இப்படினு ரெண்டு பேர் மூணு பேர்னா அது ஆச்சாரியன் அந்த அளவுக்கு அத்தனை பேர் இருக்குது இல்லை. முதல் நாள் ஆரம்பிச்சதுல இருந்து பூர்வாங்கம் உத்தராங்கம் என்று சொல்றது. அதனாலே அப்படி பூர்வாங்க உத்தராங்கம் முடிகிற வரையிலும் அபிஷேகம் பண்ணி உபதேசம் பண்ணுகிற வரையிலும், தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி அப்புறம் உபதேசம் பண்ணி முடிக்கின்ற வரையிலும் ஆச்சாரியனுக்கு தூக்கத்திலிருந்து உணவுல இருந்து ஞாபகத்திலிருந்து சாக்கிரவையா இருக்கும். விளங்குதா? ஆகையினாலே இந்த நிர்வாண தீட்சை என்பது அவ்வளவு உயர்ந்ததாகையினாலே, முக்கியமானதாகையினாலே இதை ஒருத்தருக்கு தான் பண்ணலாம். அதில் ஞாபகத்தில் வச்சு மனசில் வச்சுக்கோங்க. ஒருவருக்கே பண்ணலாம், இருவருக்கு செய்யலாம் என்று எண்ணுந்தா மத்தியம் செய்யப்படாது. ஏதோ அகஸ்மாத்தா சந்தர்ப்பம் அப்படி செய்ய முடியாத ஒரு காலம். எனவே ஒருவனுக்கு செய்தலே உத்தமம் என்று ஆயிற்று அப்படின்னு. எனவே ஒருவருக்கு செய்தலே உத்தமம் என்று ஆயிற்று. மேற்படச் செயல் வருங்குற்றம் உணர்த்துகின்றார். பலரை ஒரு காலத்தில் பன்னிடினே தீக்கை அழலுருவன் ஆரியன் கீழ் ஆழ்ந்து. பலரை ஒரு காலத்தில் பன்னிடினே தீக்கை அழலுருவன் ஆரியன் கீழ் ஆழ்ந்து. ஒரு காலத்தில் ஆச்சாரியன் ஒரு இருவரல்லாத பலருக்கு ஒரு காலத்தில் தீட்சை பண்ணுவானாயின் நரகத்திலே அழுந்தி வருத்தத்தை அடைவான் என்று இதில் அடுத்தாற் போல உஷார்படுத்துகிறார். அதனாலே உருவான தீட்சை ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு தான் செய்யலாம். அதுக்கு மேலே தீட்சைக்கு ஏற்ற காலம் சொல்லுகிறார். அது காலத்தில் கார்த்திகையும் ஐப்பசி வைகாசியும் காலோத்தமங்கார் சீர்த்துகளும் தீக்கை செய்ய கார்த்திகை வைப்பசி வைகாசி இவைகள் உத்தமமான காலங்கிறார் மாதத்தில். அதற்கு மேல பங்குனி ஆனி மார்கழி மத்தியம காலம், மாசி ஆடி கனிட்ட காலம், தை ஆவணி சித்திரை புரட்டாதி என்னும் மற்ற நான்கு மாதங்களும் தீச்சைக்கு ஏலாத காலங்களாம். இதுல செய்யப்படாதுங்கிறார். தை ஆவணி சித்திரை புரட்டாசி அவற்றுள் தீச்சக்கேற்ற புண்ணிய காலங்களும் வரும். அவற்றுள் பாகாதுன்னு சொன்னல்ல அந்த மாசம், அதுல தீச்சக்கேற்ற புண்ணிய காலங்களும் வரும். ஆச்சாரியருடைய நட்சத்திரம், ஆச்சாரியருடைய நட்சத்திரம் இப்ப ஆவணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரம் வருது மறைஞான சம்பத நட்சத்திரம். அதுபோல புரட்டாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரவரும் நம்ம அருணதி சிவாச்சர நட்சத்திரம். சித்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உமாவிசுவத்து நட்சத்திரம், திருநாவுக்கரசு நட்சத்திரம், இப்படியெல்லாம் வரும். அதில் செய்யலாம். அதனாலே அவற்றுள் உற்றிடு நற்காலங்களும் அதில் நற்காலங்களும் வரும். அதற்கு மேலே வந்து கிரகண காலம் உத்தமங்கிறார். கிரகண காலம் வருதுவார் அந்த காலம் உத்தமங்கிறார் தீட்சைக்கு. அதற்கு மேலே அயனம் இரண்டும் சித்திரையாதினாலும் நயமுறும் தீக்கைக்கு இனிய நாள். அயனம் இரண்டுன்னா தை மாத பிறப்பு ஆடி மாத பிறப்பு ரெண்டும் அயனம்னு வேறு உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த காலங்கள் நல்லது. அப்புறம் அது விசு சித்திரை விசு ஐப்பசி விசு இவைகள் தீக்கைக்கு உத்தமமான நாட்கள் எப்படி சொல்றார். அதற்கு மேலே சிவபெருமானுக்கு கொழுந்து சாத்தும் போதும் பௌத்திரோட்சம் நடத்தும் போதும் தீட்சை செய்யலாம் என்றதிக இப்படி காலத்தை சொல்லுகிறாரு மாதத்தை சொல்லுகிறாரு. அதிலே வந்து நம்முடைய சமயாச்சியருடைய நட்சத்திரங்கள் அதற்கு மேலே விசேட நாள்களாக இருக்கிற திருவாதிரை பூஷம் அது மாதிரி நாட்கள் அதிலே செய்யலாம். இக்கால நயமம் இன்னாருக்கு இல்லை என்பது இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். கால நயமம் இப்ப கால நயமம் சொல்றார் அல்லவா, இது இன்னொரு வகையினருக்கு இல்லைங்கிறார். காலம் எப்போதும் செய்யலாங்கிறார். அது யாரு இன்னொரு வகையினர் போககாமிகளுக்கே இத்தீச்சா கால நயமம் சொன்னோம். முத்திகாமி அதிபக்குவனாதலால் அவனுக்கு சைவாகமங்கள் கால நயமம் சொல்லாம். அதனாலே போககாமி முத்திகாமின்னு ரெண்டு பேர் இருக்கிறான் பக்தர் இல்லையே. போககாமி முத்திகாமி அப்படின்னா புரியுதா? போககாமின்னா உலக போகங்களை செல்வங்களை பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்திலே இருக்கிறவ அதிகமா. அதற்கு மேல திருவருளை பெற வேணும் முத்திய பெற வேணும் என்கின்ற விருப்பம் அது புரிஞ்சுக்கலாம். அவன் பேசும்போது வரும்போது போகும்போது நடக்கும்போது அவன் கண்டு விடலாம். இவன் இதுக்கு சாமியும் போடுறேன் அப்படின்னு கண்டு விடலாம் கண்டு விடலாம். அதனால போககாமி முத்திகாமி என்று அதன் முதல் தீர்மானம் பண்ணிக்கணும். இவன் முத்திகாமியா போககாமியா அப்படின்னு தெரியும். போககாமிக்கு கால நயமம் உண்டு, முத்திகாமிக்கு கால நயமம் கிடையாது. விளங்குதா? அதனால என்ன ஞான சாஸ்திரங்களை கேட்டாலும் பேத்திய கேட்பான் பேரனை கேட்பான், அப்புறம் வந்து பணம் இப்போ சேரும்பா வேலை உயரும்பா வேலை இப்போ உயரும்பா வீட்டை கேட்பான் மாட்டை கேட்பான் அந்த வீட்டை கேட்க மாட்டேன். அப்படி ஆள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஞானசாஸ்திரங்கள்லாம் கேட்பான். ஆகா அந்த ஞான விஷயம் அந்த அளவுக்கு சொன்னீங்களே, அந்த இடத்துல அவ்வளவு நுட்பமா சொன்னீங்களே, ஆகா அற்புதம் அற்புதம், அந்த ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்னும் நன்றா அடையும் அப்படிங்கிற வார்த்தை வராது. இப்படி இந்த குரு பயிற்சி நமக்கு எப்படி பதவி உயருமா? இதுல வீடு வாங்கிடுவேனா? எப்படிமா இந்த 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 பிரசங்கம் முடிஞ்ச உடனே நமக்கு அப்படியே சுரே இருக்கும். ஐயோ இவ்வளவு ஞான விஷயங்களை சொன்னமே அதை பத்தியுமே ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஏன்னா அப்படி பல பிரசங்கங்கள்ல பார்த்துருக்குறேன். ரொம்ப உச்சகட்டமா ஆர்வமா நான் ஞான விஷயங்களே பேசியிருப்பேன் சொல்லியிருப்பேன், என் கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கூட வர்ற என்ன பண்ணுவேன், இந்த வருஷம் பொண்ணு கல்யாணம் ஆயிருங்களா, அவ்வளவு ஞான விஷயத்தை கேட்டமே அதுல எல்லளவு உனக்கு அந்த ஈடுபாடு வராமே. இப்படி இந்த வருஷமாவது எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா, நாலு பிள்ளை பொம்பளை பிள்ளை இப்படி கேட்கலாம். அப்படிதான் போக காமின் விளம்பினம் புத்தி விரும்பினர்க்கு காலம் விளம்பா நூல் கால விதம். அதாவது போககாமிகளுக்கு இத்தீச்சா காலம் சொல்லும். போககாமியில உலக போகங்களை விரும்பி சாமி கும்பிடுறாம்பார், அவனுக்கு காலநயம். முத்திகாமி அதிபக்குவனாதலால் அவனுக்கு சைவாகமங்கள் காலநயம் சொல்லும். முத்தி விரும்பினருக்கு எல்லாம் எல்லா காலமும் முறையால் உத்தமத்தில் உத்தமம் ஆகும். ஆச்சாரியர் அவரிடத்திலுள்ள அதிதீவிர பக்குவத்தை அறிந்த முறையினால் எக்காலமும் உத்தமத்தில் உத்தமம் ஆகும். முத்தியை விரும்பின முத்திகாமிக்கு எல்லா காலமும் உத்தமம். அதனாலே வந்து ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனை காசு காரியத்திலே கண்மையடா தாண்டவ கோணன்னு ஒரு பாட்டு, இது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அதனாலே என்னதான் நாம வந்து உலகத்தில உழன்றாலும் கூட நமக்கு எண்ணம் முழுவதும் சிவனுடைய திருவுருளை பெற வேண்டும் என்கின்ற புத்தி இருக்கணும். பூஜை பண்ணுவது, பாதி ஆலய தரிசனம் பண்ணுவது, படிக்கிறது, கேட்கறது, தப சப எல்லாமே இது வந்து இனிமேல் பரவாத நெறியே எனக்கு தர வேணும் சுவாமி, திருவருளை மறவாமல் இருக்க முடியாத புத்தியை தர வேணும், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பரவாமை வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே புத்தி இருக்கணும். உலகியலிலே உழன்று கொண்டு இருக்கிறோம். இந்த உலகியலிலே உழலும் போது எத்தனையோ குறைகள் இருக்கிறது, எத்தனையோ சிரமங்கள் இருக்கிறது, எத்தனையோ வேண்டியது இருக்குது. இன்னும் எத்தனையோ இப்ப எல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சா, இன்னும் ஆகலை, எழுபத்தஞ்சு வயசு ஆகி இன்னமேல் இன்னும் நிறைய பேர் இருக்கு, இன்னும் நிறைய பேர் வேணாலும் ஜாமம் வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த இளம் வயசு உள்ள ஆளுக்குலாம் இன்னும் எவ்வளவு வேலை இருக்கும், உங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா இன்னும் இளமையா இருக்கிறவங்களுக்கு இன்னும் எவ்வளவு. என்னதா இருந்தாலும் கூட இதுவெல்லாம் இதுவெல்லாம் சந்தை உறவு போல, சந்தையில சந்திக்கிறவன் ரொம்ப நெருக்கமா பேசுவான், போவான், கேட்பான், வருவான். அப்புறம் அவன் ஊருக்கு அவன் வருவான், இவன் ஊருக்கு மேம் போவான், வெம்பாதில மேம்பு போவேன், அவன் பாதில மேம்பு போவான். அது போல இடையில வந்த உறவு அத்தனையும் பேரன் பேத்தி மனைவி மக்கள் அத்தனையும் அது எங்க போகணுமோ அது பாட்டில் அது போகும், இது பாட்டில் இது போகும், சந்தை உறவு தான். அதனாலே எது சதம் என்றால் சிவனுடைய திருவடிதான் சதம். சதம் என்றால் என்ன, நிலையானது. என்னது சதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, ஊருஞ்சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதம் அல்ல, பெண்டீர் சதம் அல்ல, பிள்ளைகளும் சீருஞ்சதம் அல்ல, செல்வஞ்சதம் அல்ல, தேசத்திலே ஆறுஞ்சதம் அல்ல, நின்றாள் சதம் கட்சி. இப்ப எனக்கு ஒரு துணைவி இருந்தா, துணைவியா இருந்தா பூட்டா ஓக்கும் போற ஓக்கும் போட்டு, அது போல எல்லாமே இடையிலே வந்தது இடையிலே போகும், ஒன்றும் கூட வராது. அது வராம வராமன்னா அதுக்குன்னு விட்டுறது இல்ல, எல்லா கடமைகளும் செய்ய வேணும் அது வேற. ஆனால் எண்ணம் அங்கே இருக்கணும், சிந்தை செய்வது சிவன்கடல், ஏதவத்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும். ஆகையினாலே அதனால இந்த முத்திகாமி போகிகாமிகளுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். முத்தியிலே காமினா விருப்பமுடையவன், முத்தியிலே விருப்பமுடையவன். அதற்கு மேலே திச்சா காலத்திலே மாணாக்கன் உதகஞ்செய்யும் முறைமை உணர்த்துகின்றார். திச்சா காலத்திலே மாணாக்கன் உதகம் செய்யும் முறைமை உணர்த்துகின்றார். உதகம் என்றால் பொருளுடன் பொருளுடல் ஆவியனும் மூன்றும் புதல்வன் குறவன் குழந்தை குணம். புதல்வன் தீட்சா காலத்திலே மாணாக்கன் குருமூர்த்தியே என்னுடைய உடல் பொருள் ஆவியன்னு மூன்றினையும் கொண்டருளும் என்று கொடுத்தலே முறைமையாம். ஆச்சாரியன் திருவடிக்கு மூன்றையும் அர்ப்பணம் செய்யுடல் அன்று எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றேனையா என்னை ஆட்கொண்டார். மாணிக்கவாசரத்தை அப்படி கொடுத்தவர், பணத்தையும் கொடுத்துட்டாரு உடலையும் கொடுத்துட்டாரு, இல்லைன்னா நான் விழுந்து இறந்திருப்பேன்னாரு. அது அவனுடைய உடலாகினாலே நான் இதை சிதைக்காம இருக்கிறேன்னார். இல்லைன்னா அவன் விட்டுட்டு புரிஞ்சு போயிட்டான்ல, அப்புறம் இந்த உடலை வச்சிருக்கலாமா? ஓய்வியலாதன உவமணிலிறந்தன உண்மலர் தாழ் தந்து ஓய்வு இல்லாதன உவமனில் இறந்தன, இது உங்களுக்கு விளக்கம் புரியும், இறந்தன உண்மலர் தாழ் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். புரியுதா பாட்டு? புரியுதா? நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். தீயில் வீழ்கிறேன், தின்பரை உருள்கிறேன், செழுங்கடல் புகுவேன். நாயை விட மோசமாக இருந்த எனக்கு அவன் தாயை விட நல்லவனாக வந்து நன்னறிய காட்டி அருள் செய்த அந்த தலைவனை காணவில்லை. அதனாலே நான் என்ன பண்ணிருக்கவனும், தீயில விழுந்து இறந்திருக்கவனும், கடலிலே விழுந்திருக்கவனும், மலையிலிருந்து உருண்டு விழுந்திருக்கவனும். என்ன காரணம் என்றால், அவனிடத்திலே உடல் பொருளாக மூன்றையும் அவனுடைய வந்து கொடுத்து விட்டோம் என்பார் மாணிக்கவாசன். அதனால இப்படி ஆச்சாரியனுக்கு உடல் பொருளாகியை தத்தம் செய்து விடுவது. அதுக்கு விளக்கு எழுதுறாரு, ஞான தீட்சையில் உடல் பொருளாவி மூன்றையும் தானம் செய்தலாவது முன் செயற்கையா தன்னுடமையாய் நின்ற இம்மூன்றனையும் தனக்கின்றி செவருமானுக்கு உடமையாக செய்தலாம். ஆதியாகிய தன்னை தானம் செய்தலாவது தான் செவருமானுக்கு பரதந்திரன் என்று உணர்ந்து அவன் அருள் அல்லாது ஒன்றை செய்யானாயி செய்யானாயின்றலேயாம். தானே தனக்கு சுதந்திரமின்றி செவருமானுக்கு உடமையாய் உடமையாய வழி தன்னின் வேறாகிய உடல் பொருள்கள் தன்னுடமையாமாறு ஆண்ட அதனாலே எல்லாமே அவனுடையது என்று எண்ணுதல், எல்லாமே அவனுடையது என்று எண்ணுதல், எண்ணுதற்கு தகுந்தாற் போல நிற்றல். தேடிய மாடு மேடு செல்லும் தில்லைமன்றுள் ஆடிய பெருமான் நண்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு அவங்க அப்படி இருந்த அப்படினால்தான் அப்படி பாட்டு வந்துச்சு. தேடிய மாடு மேடு செல்லும் தில்லைமன்றுள் ஆடிய பெருமான் நண்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து. பரதந்திரன் என்றால் நமக்கு சுதந்திரம் இல்லை, அவனுடைய ஆணைக்குள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். அவன் 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 இயக்க இயங்குகிறோம், அவன் இயக்க இயங்குகிறான். இப்ப நடக்க விட்டுருக்கானே, ஆறு விட்டுருக்கா உணர்ந்து கொள்வது எல்லாம் உன் உடமையே, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன்னுடைய செயல் தாய்மானார், எல்லாம் உன் உடமையே, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன்னுடைய செயல் ஆகியே சிவனுடையதாக கொடுத்து விடுகிறான். அதற்கு தகுந்தாற் போல நடத்தல், சிவனுடையதாக கொடுத்து விட்டோம் என்று எண்ணினா மாத்திரம் போதுமா? உடல் சிவனுடையது, சிவனுக்காகவே இந்த உடலை கைங்கரியத்துக்காக ஆக்கி கொள்வது, சிவகைங்கரியத்துக்காக ஆக்கி கொள்வது, அதே போல பொருளையும் சிவகைங்கரியத்துக்காக ஆக்கி கொள்வது. ஆவி அவனுடையது, ஆவி அவனுடையது, அது எப்போ அவன் எப்படி செய்யணும்னு அப்படி செய்யட்டும். அதனால இந்த எண்ணம் வந்து விட்டா இந்த கரிமித்தனம் வராது, கஞ்சத்தனம் வராது. இந்த எண்ணத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டா கஞ்சத்தனம் வராது, கச்சத்தனை வராதுன்னா சிவ புண்ணியத்துக்காக செய்ய வேணுமே செய்ய வேணுமே என்கிற எண்ணம் வந்துடும். சிவபுண்ணியம் செய்தோமா செய்யணும் செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். இந்த இடத்துக்கு வந்துட்டான் அத்தான் இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் ஒரு சிரமம் சிக்கல் இருக்கும், இப்படி எல்லாம் இந்த மாதிரிலாம் கேட்டா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம நடக்க முடியுங்களா என்று எண்ண முடியாத வந்துடும். ஒரு பக்குவம் இல்லாதவன் இதெல்லாம் கேட்கப்படாது எனக்கு, இந்த இடத்துக்குலாம் வந்து அது மாதிரி பம்பு இருக்கு கேட்டா நம்ம நடக்கணுங்க, புரியுங்களா? நம்மளால புண்ணியவான்களுக்கு தைரியம் தான். இப்ப இளையான்குடி மாரணாயனார் பட்டினியா கிடக்கும் போது சாமியார் வந்தாரு சாப்பாட்டுக்கு, பட்டினியா கிடக்கிற நேரத்துக்கு வந்தார். வேற வேற இருந்தா என்ன எரிச்சலா வந்திருக்கும், ஏய் நேரம் கலந்துருக்கு வரப்படாது, எந்த நேரத்துல வந்து நீ சாப்பாடு கேட்கறது, நாங்களே பட்டினியா கிடக்குறேன், உள்ள இருக்கிற சாமி உருண்டை சோத்து கழுவுது, வெளியே இருக்கிற சாமிக்கு தித்தியானம் இல்லைன்னு பழமொழி கேட்டிருக்கீங்க, தித்தியானம்னா புரியுதா என்னது? தித்தியானம்னா சக்கரபொங்கல், தித்தியானம்னா சக்கரபொங்கல். அது போல நாங்க ரெண்டு பேரும் பட்டினியா கிடக்குறேன், இந்த நேரத்துக்கு வந்து கேட்கறேன், என்ன சாமி யாரு என்ன உனக்கு அப்படின்னு திட்டி விடுவா, திட்டி விடும். அதுக்கு மேல அந்த அம்மா சும்மா விடுவாளா? ஆகையினாலே அப்படி வந்து அந்த பக்குவம் ஞானம் வந்தபடியினாலே வந்தபடியினாலே ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆரை இன்னமது ஊட்டுதற்கு ஆசையால், ஆரை இன்னமது ஊட்டுதற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி மனைவியை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது நோக்கி நமக்கு முன்பு உணவில்லை ஆயினும் இவக்குலக்குடி பாகர்க்கினியவர். ஐயோ நமக்கு முன்பு இங்கு உணவில்லையா அவ சொல்லப்பட மாட்டாளா? பேசாம நம்மளே பட்டினியா கிடக்க உனக்கு தெரியல தெரியலையா நீ என்ன நம்மள அப்படின்ட்டான என்ன இவர் சொல்ல முடியாது இல்ல, அதை இவரே சொல்லிவிடுறாரு நமக்கு முன்பு இங்கு உணவில்லை. ஆயினும் வந்திருக்கிற இவக்குல கூடி பாகற்கு ஐயோ எச்சில் ஊறுது. அந்த சொல்ல நினைக்கும் போது இவ குல கூடி இருக்கிறாளே பார்வதி, அவளுடைய பாகர் இருக்கிறாரு சிவருமான், அவருக்கு ரொம்ப வேண்டியவர் இவன் குல குடிவாதற்கு இனியவர் இனிமேல் அவர் தான் நமக்கு அப்படி அப்படி இனி அவர் இவன் குல குடிவாதற்கு இனியவர் தமக்கு நாம் இன்ன அடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே அணங்கே. அவளையே கேட்டா சொல்லுவாள், அவளையே கேட்டா சொல்லுவாள், சொல்லுவாள் மாது ஊறுவாள் மற்றொன்றும் காண்கிலேன் ஏதிலாறு இனி தருவார் இல்லை. வீட்டில இல்ல, பக்கத்து வீட்டுல கேட்க முடியாது, போதும் வைகிட்டு பகல் நேரம் இல்ல இரவு நேரம் போம் இடம் வேறு தீது செய்ய வினையேற்கு என் செயல் என்று தீயை தீயவனையை செய்தவளாய நான் என்ன சொல்லுவேன் என்று அதற்கு மேலே சொன்னார். செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நெல் முளை வாரி கொடு வந்தால் வல்லவாரமுதாக்கலும் ஆகுவன் அல்லதொன்று மற்றறியே. சொன்ன உடனே அவருக்கு எப்படி இருந்துச்சு தயிர் தெரியுமா? அடே அப்பா அதை வாரிட்டு வந்தீங்கன்னா நான் சமைச்சு விடுறேன். நான் சொன்ன உடனே இவருக்கு சரியான தைரியம் வந்துருச்சு. இப்படி அல்லவா சொல்லணும், வழி வழியே தெரியாம நடந்து போனார் இருட்டு. அதனாலே அந்த சிவபுண்ணியத்தினுடைய அருமையும் சிவனுடைய அருமையும் சிவ தானத்தினுடைய பெருமையும் அதனாலே இந்த ஆன்மா கிடைக்கிற பயனும் தெரிந்து கொண்டால் இந்த சிரமம் சின்னதா தெரியும். இந்த சிரமம் தெரியாது. அதான் பெரிய புராணத்தில் வருகிற ஒரு உச்சகட்டமான அற்புதமான இடங்கள். ஆகையினாலே இப்படி உடல் பொருளாவி மூன்றையும் ஆசிரியனுக்கு சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவார். புதல்வன் கொடுத்த பொருள் அனைத்தும் கொள்ளையில் அதன் இது மூன்றில் ஒன்றேயாம். மாதாக்கன் தந்த பொருள் முழுதையும் வாங்காதே, அப்பொருளில் ஆறில் ஒருங்கு மாத்திரமே வாங்கு ஆசிரியனுக்கு சொல்றாரு. ஆசிரியனுக்கு புதலன் கொடுத்த பொருள் அத்தனையும் வாங்காது, அவன் கொடுத்ததுல ஆறுல ஒரு பங்கு வாங்கி அந்த அளவு கொடுத்தா தானே, அவன் கொடுக்கறதே ஆறுல ஒரு பங்கு கொடுத்தான்னா அதுல எங்க ஆறுல ஒரு பங்கு போடுறது நல்லா விளங்குதா? இது அந்த காலத்துல அப்படி எல்லாம் இருந்திருக்கு, விளங்குதா? அதற்கு மேலே பற்றற்றவன் கொடுக்கும் பண்ட மனைத்தனையும் பற்றுதலும் தேசிகருக்கு பாங்கு. அதனால வந்து துறவியா இருக்கிறவன் சென்னையாச்சு பற்றற்றவனா இருக்கிறவன் கொடுத்த பொருளாத்தனையும் பெற்றுக் கொள்ளலாம்ங்கிறாரு. ஏன்னா அவனுக்கு மனசுல பற்று அற்றவனுக்கு மனசுல கொடுக்க கொடுக்கும் இன்னும் கொடுக்கணுமே நினைக்கும். இவன் எப்படி இருப்பான்னா கொஞ்சம் குறைச்சு கூட கொடுத்துருக்கலாமா அப்படின்னு நினைப்பான். ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டுமே, ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோமே, ஒரு ₹500 கொடுத்துருக்கலாம், ₹700 கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இவனுக்கு என்ன வரும்? அதத்தான் அதனாலதான் அவன்கிட்ட திருப்பி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான். இந்த பற்று உள்ளவே பற்றவே கொடுத்த கொடுக்கறான்னா அவன் மனசால கொடுப்பான். அதனால நீ அதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வளம் ரகசியங்கள் உள்ள இருக்கு. ஆசாரியனுக்கு வேண்டு வந்தது இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஆச்சாரியருக்கு வேண்டுவது இது என்பது இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அன்னை புதல்வர்க்கு அளிப்பன் மருந்து இறங்கி இன்ன முறையார் தேசியம் முன்ன சொன்னா பிள்ளை பெத்தவளை போல இருக்கவன ஆச்சாரியன் அது சொல்றாரு. அது அப்படி சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, மாதாவானவள் குழந்தைக்கு வந்த நோயினை அறிந்து இறங்கி அதனது பக்குவத்துக்கு ஏற்ப மருந்து கொடுத்த நோயை தீர்ப்பாள். இந்த குழந்தையினுடைய உடல் நோய் அதனுடைய வயசு இவைகளை எல்லாம் அறிந்து அதற்கேற்ற மருந்தை கொடுத்து நோயை தீர்ப்பாள் தீர்ப்பாள். இங்கனமே மாணாக்கருக்கு வந்த ஜனன மரண நோயை அறிந்து இறங்கி மாணாக்கனுக்கு வந்த என்ன நோய்? ஜனன மரண நோய், பிறவி நோய், பிறப்பு நோய், இறப்பு நோய். எந்த நிலை வீசினும் இறங்கவில்லை அல்லாமல் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீர் எனும். ஜாகிரத நினைச்சா பகிருங்காம என்ன பண்ணும். அதே போல பிறப்ப நினைச்சு பார்த்தா ஐயோ தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரடைப்படை. கொஞ்சம் கஷ்டமா பிறந்த போது அதுதான் மாணிக்க வாசல் ஒவ்வொரு மாசமா சொல்லி கடைசியா 10வது மாசத்தை தாயோடு தான்படும். அவப்படுற கஷ்டம் அவப்படுற கஷ்டம் அளவு உண்டா? தக்க தசமதி நினைச்சல் இல்லாதான் பேசுறது. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயர். ஆகையினாலே யமானாக்கருக்கு வந்த ஜனன மரண நோயை அறிந்து இறங்கி அவர் பக்குவத்துக்கு ஏற்ப தீட்சி செய்து அந்நோயை தீர்க்கும் முறைமை உடையவர்களே ஆச்சாரியர்கள். இறங்கி குறவன் பருவமணிலியாருக்கு வரங்கொடுக்க நூலின் வழி ஆச்சாரியின் சத்தியபாதம் காணப்படுமாயில் அதனை உடைய யாவருக்கும் பொருள் உடையர் இலர் என்பது பாராமல் இறங்கி ஆகம விதிப்படி தீட்சி செய்ய கடவன். பக்குவம் உள்ளவனாயிருந்தா அவன்கிட்ட பொருளை எதிர்பார்க்காம அவன் யாரா இருந்தாலும் தீட்சியை பண்ணும். பொருள் உடையவன் பொருள் இல்லாதவன் யாரா இருந்தாங்க வரல, பொருள் உடையவனோ இல்லையோ என்று பார்க்காது. பக்குவம் இல்லாதவனுக்கு தீட்சை செய்தலும், பக்குவம் இல்லாதவனுக்கு தீட்சை செய்தலும், பக்குவம் உடையானுக்கு தீட்சை செய்யாமையுமாயி இரண்டும் குற்றமேயாமன்க. பக்குவம் உள்ளவனுக்கு செய்யாதது குற்றம், பக்குவம் இல்லாதவனுக்கு செய்வது குற்றம், விளங்குதா? ஆகையினாலே உரைத்தாமே தேசிகர் தம்மை இனியா முறைப்பாம் புதல்வரையும் ஓர். ஆச்சாரியர் இதுகார ஆச்சாரியர் இலக்கணத்தை சொன்னோம், இனி மாணாக்கர் இலக்கணத்தையும் சொல்வா, அதனையும் அறிவாயா. இதுவரையில ஆச்சாரியருடைய இலக்கணத்தை சொன்னேன், இனிமேல் மாணாக்கர் இலக்கணத்தை சொல்லுகிறேன். மாணாக்கர் இலக்கணத்தை சொல்லுகிறேன். ஆகையினாலே இரண்டு நல்லதா அமைஞ்சு வச்சுன்னா கேட்க வேண்டியது, இரண்டு நல்லதா அமைஞ்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி அமைஞ்சு வச்சுன்னா இல்ல, இரண்டும் குருடா அமைஞ்சு வச்சுன்னா இரண்டும் அது ஞானத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும், அது ஞானத்தை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும், அதுக்கு ஞானத்திலேயே விருப்பம் இருக்கணும், இதுக்கு ஞானத்திலேயே விருப்பம் இருக்கணும், அப்படி அமைஞ்சு வச்சுன்னா. அதனால அடுத்தா போல வந்து மாணாக்கருடைய இலக்கணத்தை பத்தி சொல்லுகிறார். அதனால அந்த இலக்கணத்தை அடுத்த வாரத்துல சந்திக்கலாம், சிந்திக்கலாம். அதனால இதெல்லாம் அவசியமா தீட்சை பெற்றவர்களாகி நீங்கள் அவசியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். முடிந்த வரையிலும் இயன்ற வரையிலும் இயன்றதை கடைபிடிக்கணும், அவ்வளவு, அப்படித்தான் செய்ய முடியும். இயன்ற வரையிலும் இயன்றதை கடைபிடிப்பது உத்தமம். இல்லைன்னா வேற பேத்துக்கு பொதுவா சாமி மூட்டு போறவனுக்கு இந்த வம்பே இல்லை. நம்ம பார்வதி பதவி மாணாக்கர் இலக்கணம் அடுத்தாப்புல வருவது, மாணாக்கர் இலக்கணம் அப்புறம் புது இலக்கணம்னு வருது. மதியால் வித்தகனாயி மனதாலுத்தமானாயி பதிவாயி சிவஞான பரயோக தருவாயே நிதியே நித்தியமே நினைவேன பொருளாயோய் கதியேதுல் பரவேடே கருவூரி பெருமாடே கதியேதுல் பரவேடே கருவூரி பெருமாடே. வான்முயில் வடாது வெய்ய மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்மறை அரசிய குறைவிலாது இருள் வாழ்க நான்மறை அறங்களோங்கனற்ற வெளிமல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதை.